SBS தமிழ்.
வணக்கம் செல்வி.
வணக்கம் ரேணுகா, எப்படி இருக்கீங்க?
நலமாக இருக்கிறேன் செல்வி. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம். அதாவது தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகள். தொழிலாளர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்ப்போம். முதலில் சொல்லுங்கள் செல்வி, அதாவது இந்த சூப்பர் அனுவேஷன் பெனிஃபிட்டை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்கள் என்று கூறுங்கள்.
ஆமா, ஒரு ஊழியர் முழு நேர வேலை அல்லது பகுதி நேர வேலை அல்லது தற்காலிக வேலையில் ஒரு கேலண்டர் மாதத்தில் ஆஸ்திரேலியன் டாலர் $450 அல்லது அதற்கு மேல் வரிக்கு முன்னால் ஊதியம் பெற்றால் அவர் அந்த ஊழியர் சூப்பர் அனுவேஷன் தொகை பெற தகுதியுடையவராகிறார். இப்போ தற்போதைய சூப்பர் அனுவேஷன் குவாரண்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1992 கீழ் குறைந்தபட்சம் 9.5% சூப்பர் தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டும். 18 வயதிற்கும் கீழ் உள்ள ஊழியர்கள் அவர்கள் சூப்பர் உத்தரவாதத்துக்கு தகுதி பெறுவதற்காக வாரத்திற்கு 30 மணி நேரத்திற்கும் அதிகமாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது.
சரி செல்வி, அடுத்ததாக வந்து இந்த விடுப்பு உரிமம், லீவ் என்டைட்டில்மெண்ட்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு தொழிலாளருக்கு விடுப்பு உரிமம் என்ன மாதிரி இருக்கின்றது?
லீவ் என்டைட்டில்மெண்ட் வந்து பேபிள் லீவ், அன்பேபிள் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா அதை வந்து பிரிக்கலாம். பேபிள் லீவ் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சனல் லீவ், கேரர் லீவ், சிக் லீவ் என வகைப்படுத்தலாம். இப்போ வந்து ஆனுவல் லீவ் ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் ஊதிய விடுப்பு எடுக்கவும் உரிமை ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு முடியும். இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வேலை நேரத்தை பொறுத்து ப்ரோரேட்டா பேசிஸ்ல அந்த 10 நாள் வந்து சார்புடையதாக இருக்கும். இப்போ வந்து ஆனுவல் லீவ் வந்து எவ்வளவு நாள் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊழியருக்கும் 4 வாரங்கள் ஆண்டு விடுப்பு எடுக்கும் உரிமை இருக்கிறது. இப்போ வந்து இப்போ முழு நேர வேலையில இருக்கிறவங்க, அதாவது ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு 4 வார லீவும், இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு அதே ப்ரோரேட்டா பேசிஸ்லயும் கொடுப்பாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா பிரிவேர்மெண்ட் லீவ் இல்ல கம்பேஷனட் லீவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீவ் வந்து தொடர்ச்சியாகவோ அல்லது தனித்தனியா 2 நாட்கள் எடுக்கும் உரிமை உண்டு ஊழியர்களுக்கு. ஒரு பணியாளரின் உடனடி குடும்பத்தினர் அல்லது உறுப்பினர் இறந்து விட்டால் அல்லது அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏதும், ஆபத்தான நோய் அல்லது காயம் ஏற்பட்டால் இரக்கமுள்ள விடுப்பு எடுக்க தகுதி உடையவர்களாக ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விடுப்பு வந்து முதலில் கூறப்பட்ட மாதிரி பர்சனல் லீவ்லயோ இல்ல சிக் லீவ்லயோ இல்ல கேரியர் லீவுக்கிலேயோ வராது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா அந்த 10 நாட்கள் லீவு இல்லாம எக்ஸ்ட்ராவா இந்த 2 நாட்கள் லீவு பிரிவர்மெண்ட் லீவ் இல்லைன்னா கம்பேஷன் லீவுக்கில எடுக்க முடியும். இது இல்லாம சமூக சேவை விடுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா தற்காலிக ஊழியர்கள் உட்பட, அதாவது கேஷுவல் எம்ப்ளாயி உட்பட அனைத்து ஊழியர்களுமே குறிப்பிட்ட செயல்களுக்காக, அதாவது தன்னார்வ அவசர மேலாண்மை நடவடிக்கைகளுக்காகவோ அல்லது ஜூரி கடமை, இப்போ ஜூரி டியூட்டிக்காகவோ எடுக்கும் பொழுது இப்போ சமூக சேவை விடுப்பு அப்படின்றதை எடுக்கலாம். இப்போ இதுல வந்து ஜூரி கடமை விடுப்பு பாத்தீங்கன்னா அது வந்து பேடபிள் லீவுக்கு கீழே வரும். அதுவே வந்து இப்ப இந்த தற்காலிக ஊழியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களும் எடுக்கும் சமூக சேவை விடுப்பு வந்து அன்பெய்டு கீழே அது வருது. அதுக்கப்புறம் பேரண்டல் லீவு, பெற்றோர் கடமை விடுப்பு. பெற்றோர் கடமை விடுப்பு வந்து பாத்தீங்கன்னா 18 வாரங்கள் பேடபிள் லீவும் 12 மாதங்கள் அன்பெய்டு லீவும் எடுக்கலாம். இது இல்லாம ரெண்டு பேருமே இப்ப வந்து எம்ப்ளாயரும் எம்ப்ளாயியும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு எம்ப்ளாயி 24 மாதங்கள் வரையும் அந்த பேரண்டல் லீவ் எடுக்கிறதுக்கான உரிமை இருக்கிறது.
அடுத்ததாக வந்து நாங்கள் தொழிலாளர் ஒருவர் வேலை செய்கின்ற போது அல்லது வேலை இடத்தில் காயமடைந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள்.
இப்ப ஒரு தொழிலாளர் வேலை இடத்தில் காயம் ஏற்பட்டால் உடனடியாக சூப்பர்வைசரிடம் புகார் அளிக்க வேண்டும். அப்ப அந்த புகார் பாத்தீங்கன்னா இன்சிடென்டல் நோட்டிபிகேஷன் ஃபார்ம்னு ஒரு வேலை இடத்துலயுமே வச்சிருப்பாங்க. அது வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு கீழேயே அந்த மாதிரியான ஃபார்ம் வச்சிருக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னா அவர் இமிடியேட்டா சூப்பர்வைசர்ட்ட சொல்லி அந்த இன்சிடென்டல் நோட்டிபிகேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா பின்னர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா காயத்தின் அடிப்படையில் அவங்க ஒர்க் அவரோ இல்ல டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டியோ கிளைமோ அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம்.
அடுத்ததாக பணி நீக்கம், ரிடன்டன்சி, ஒருவருக்கு எப்போது கொடுக்கப்படும் அல்லது யாருக்கு கொடுக்கலாம், அதன் போது என்ன நடக்கும், அதை பற்றி குறிப்பிடுங்கள்.
ஆமாம், பணி நீக்கம் வந்து யாருக்கு பேர் தான் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல் டைமோ இல்லை பார்ட் டைமோ பெர்மனன்ட் எம்ப்ளாயி, அவங்க வந்து 12 மாதங்களுக்கும் மேலாக வந்து கண்டினியூஸாக பணிபுரிந்திருக்கும் பொழுது அந்த எம்ப்ளாயிக்கு வந்து வேலை பார்க்கும் கெப்பாசிட்டி இருந்து, ஆனால் எம்ப்ளாயரால் அந்த தொழிலாளருக்கு வேலை கொடுக்க முடியாத பட்சத்தில், ஒரு ஒரு தொழிலாளர் ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பருவத்திற்கான அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வேலை செய்யாமல் முழு நேரத்தில் இருக்கும் பொழுது எம்ப்ளாயரால் கொடுக்க முடியாமல் போகும் பட்சத்தில் எம்ப்ளாயர் என்ன பண்ணுனா ரிடண்டன்சி பே கொடுத்து எம்ப்ளாயிய வெளியேற்றலாம். இப்போ வந்து ரிடண்டன்சி பேக்கு எந்த எம்ப்ளாயியெல்லாம் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவங்க வந்து மேலும் அதர் ஸ்டாச்சுட்டரி என்டைட்டில்மெண்ட்ஸ், ஆனுவல் லீவு, நோட்டீஸ் லீவு, அப்புறமா வந்து இன்னும் வேற என்ன ஸ்டாச்சுட்டரி என்டைட்டில்மெண்ட் பேஸ்ட் ஆன் அவங்களுக்கு இருக்குதோ அது எல்லாமே அவங்க கிளைம் பண்றதுக்கும் தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள்.
இதேவேளை ஒரு தொழிலாளர் தனது பணியிடத்திலிருந்து வேலை நீக்கம் செய்யப்படுகிறார் என்று வைத்துக் கொண்டால், அந்த பணி நீக்கம் நியாயமற்றது என்று அவர் கருதினால் என்ன செய்ய வேண்டும்?
இப்போ வந்து தொழிலாளர் பணி நீக்கம் நியாயமற்றது என்று கருதினால் அவர் வந்து 21 நாட்களுக்குள், அது ரொம்ப முக்கியம், இதை வந்து அன்ஃபேர் டிஸ்மிஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க வந்து அன்ஃபேரா டிஸ்மிஸ் பண்ணப்பட்டாங்க வேலையில இருந்தா, 21 நாட்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா ஃபேர்வர் கமிஷன்ல அன்ஃபேர் டிஸ்மிசல் கிளைம வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணணும். இப்போ உடனே அவங்க ஃபைல் பண்ணோடனே என்ன செய்யணும்னா எம்ப்ளாயிக்கு தான் அந்த இது பொறுப்பு இருக்கு, என்னன்னா அவர் அவங்க வந்து அன்ஃபேரா டெர்மினேட் பண்ணப்பட்டுட்டாங்க வேலையில இருந்து அப்படிங்கிறத எம்ப்ளாயி தான் ப்ரூஃப் பண்ணுமே ஒழிய எம்ப்ளாயர் கிடையாது. ஸோ பேலன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாயி தான் இந்த மாதிரி என்ன வந்து அன்ஃபேராக டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்.
இதுவரை அந்த வேலை நீக்கம் வந்து நியாயமற்றது என்பதை எப்படி தீர்மானிப்பது? இப்போ ஒரு சாதாரணமாக தொழிலாளர் சொல்லலாம், நான் வந்து நியாயமற்ற முறையில் நீக்கப்பட்டு விட்டேன் என்று, ஆனால் அதை எப்படி தீர்மானிப்பது?
இப்போ வந்து தொழிலாளிக்கு வந்து உடல் நலம் சரியா இருந்து தொழிலாளிக்கு கெப்பாசிட்டி இருந்து அந்த வேலையை செய்யறதுக்கு எம்ப்ளாயருக்கு தனிப்பட்ட கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினாலோ இல்ல முன் விரோதத்தின் காரணத்தினாலோ ஒரு எம்ப்ளாயிய அந்த வேலையை விட்டு பதவி நீக்கம் செய்தால் அப்பதவி நீக்கம் அன்ஃபேர் டிஸ்மிசல் அப்படின்னு வரும்.
சரி, இதேவேளை இன்னும் ஒன்று இந்த விடயத்தில் வந்து ஒரு அம்சம் இருக்கிறது இல்லையா, ஜெனரல் ப்ரொடெக்ஷன் கிளைம், பொது பாதுகாப்பு கோரிக்கை, அதை எந்த நேரத்தில் ஊழியர் பயன்படுத்திக் கொள்ளலாம்? தனது வேலை வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தலாமா, அல்லது வேலை போக போகிறது என்று தெரிந்தால் அதற்கு முன்னரேயே பயன்படுத்தலாமா, வேலை போன பின்னர் அதை பயன்படுத்தலாமா, இதை எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும்?
ஆமாம், இப்போ வந்து ஜென்ரல் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு டைம் லிமிட்டேஷன் கிடையாது. இப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம் அன்ஃபேர் டிஸ்மிசலுக்கு 21 நாட்களுக்குள்ள பதவி நீக்க பண்ணதுலேருந்து அன்ஃபேர் டிஸ்மிசல் அப்ளிகேஷன் போடணும் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஜென்ரல் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருக்கும் பொழுதே ஒரு தொழிலாளி அவருக்கு கருதுறாரு நம்மளோட ப்ரொடெக்ஷன் வந்து பாதிக்கப்படுது, இல்லை நம்மளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க வேலையில், அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து அவரோட வேலைவாய்ப்பு உரிமையை பயன்படுத்திய காரணத்தினால் அந்த ஊழியர் வந்து வேலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அவர் கருத்தில் கொண்டால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து லீவ் எடுத்துட்டு போயிருக்காரு, லீவ்ல இருந்து திருப்பி வந்த காரணத்தினால லீவ் எடுத்துட்டாரு அப்படின்றதுனால வந்து அவரை டெர்மினேட் பண்ணணும்னு நினைச்சாலோ, அப்படி இல்லைன்னா அவருக்கு வந்து ஒர்க்ல ஒரு அடிபட்டு அதுக்காக அவர் ஒர்க் கவர் எடுத்து அதை வீக்லி பேமெண்ட்லயோ இல்ல டெம்பரவரியா அவர் ஏதோ ஒரு காம்பன்சேஷன் எடுத்திருந்தாலும் அந்த காரணத்தினால ஒரு எம்ப்ளாயர் வந்து அந்த எம்ப்ளாயிய வேலையை விட்டு நீக்கணும்னு சொல்லும் பொழுது எம்ப்ளாயி என்ன பண்ணலாம்னா அட்வர்ஸ் ஆக்ஷன், இப்போ வந்து இவரோட வேலை வாய்ப்பு உரிமையை பயன்படுத்திய காரணத்தினால் எம்ப்ளாயர் அட்வர்ஸ் ஆக்ஷன் இவர் மேல எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் கிளைம் பண்ணலாம். இந்த ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் கிளைம் வந்து வேலையில இருக்கும் பொழுதும் பண்ணலாம், இல்ல வேலையை விட்டு நீக்கினதன் பிறகும் பண்ண முடியும். இதை பத்தி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபேர்வர் கமிஷன் வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா ஃபேர்வர் கமிஷனுக்கு கால் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சட்ட ஆலோசகரை அணுகி அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மேலும்.
மிக்க நன்றி செல்வி. தொழிலாளர்களுக்கு இருக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றியும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் பற்றியும் விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.